ஓம் சிவாய நம. சைவம் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கர்ப்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நம.
இன்னே எழுவரும் உன்னே கழியொழி, இப்படி ஏழு பேரும் சொன்ன பிறகு அங்கு அயல் இருந்து அருளினர். பக்கத்தில் இருந்தவர் மேகண்டாரின் அருள் பெற்றவர், அவர் அருளினார். எது அழகு இது, நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குப்பா. அழகு இது, நீங்கள் சந்தர்ப்பம் நிராகரித்தமை, நீங்கள் உங்களுடைய கொள்கையை சொல்ல அதற்கு மறுப்பு சொன்னீர்கள். மிக்க அழகா இருக்குப்பா, சிண்டலா சொல்ற ரொம்ப அழகா இருக்கு. நீங்க பேசணும் ஒண்ணுன்னு ரொம்ப நல்லா இருக்கு. அழகு இது, நீங்கள் சந்தர்ப்பம் நிராகரித்தமை, அழகு இது நல்லா. மற்றவர் உரைத்த சொல் தரு பொருள் கொண்டு முப்பொருளையும் கொண்டு, மற்றவர் எதை உரைத்தார்கள், மற்றவர் நிலையை உரைத்தார்கள். வாதம் செப்பை விதண்டை ஏது என்று நாள் வகையில் ஒரு செய்தியை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற நான்கு நிலையில் நாம் அதனை ஆய்வு செய்ய வேண்டும். அதை நமக்கு எடுத்து சொல்லுகிறார். இவ்வளவே சொன்னா ஒரே வழியில சொல்லிடலாம். வாத்தியார் மகனும் ஏதேனும் ஒரு பொருளை பற்றி அவர்களுக்கு ஏற்ற சந்தேகத்தை தீர்த்து கொள்றத வாதம். வாதம் பண்றதுனா எதிர்வாதம் இல்ல, அது விதண்டைங்கிறதுல ஒன்று. வாதம் என்பதுன்னா ஒரு பகுதி நம்ம படிக்கிறோம் சொன்னா அதை பற்றி சிந்திக்க, ஏன் சொன்னார், எதற்காக சொன்னார் என்ற கேள்வியை கேட்கும். குழந்தைகள் கேட்கற இல்லையா, ஏதாவது கோயில் கூட்டு போனா இந்த சாமி ஏன் கையில வேல் வச்சிருக்கு அப்படின்னு கேட்கும். அப்ப என்ன அர்த்தம், நாம தெரிஞ்ச தெரியாட்டி தெரிஞ்ச மாதிரி வேலை கும்பிட்டு போயிடலாம். அந்த பிள்ளைக்கு தெரியலைன்னா அது கேட்டே ஆகும். நாம தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் தெரிஞ்ச மாதிரியே நடந்துட்டுருவோம். இதுதான் நம்முடைய வயது வந்த கோளாறு. சின்ன பிள்ளைகளையும் தெய்வமும் அது ஒண்ணுங்கிற மாதிரி கேட்கும். அப்ப வாதம் என்பது ஆசிரியர் மாணவரிடத்தில் நிகழக்கூடிய ஆய்வு. செற்பை என்பது செலுத்துதல், அதாவது தான் சொன்ன கருத்தை சொல்லிட்டு மற்ற பத்தி மற்ற பேசுறதே கேட்கறதில்ல. இப்ப நம்ம வீட்டுல அப்படித்தானே, அவங்க சொன்னதுதானே அவங்க சொல்லிருக்காங்க, நம்ம சொல்ல எங்க இருக்கிறாங்க சரிதான். ஆமா, ஆனா அப்புறம் முதல்ல கொஞ்ச நேரம் கேட்டு கருக்குறா, ஆமா நீ சொன்னதுதான் சரி, உடனே இப்ப தாயா நீ தயாரிப்போமே ஆயிருக்கான்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப செற்பை என்பது செலுத்துவது, தான் கூறிய கருத்தை அப்படியே செலுத்துவன். அடுத்தது விதண்டாவாதம், இல்ல அடுத்தது ஏது சொல்லுங்க. விதண்டாவாதம் உங்களை விதண்டாவாதம் நமக்கு தெரியும், ஏற்றிக்கு போட்டியா பேசுறது விதண்டாவாதம் வந்தது. தன்னுடைய நிலையில் தான் கூறுகிற கருத்தை மறுக்கிற பொழுது மறுத்தவர் கருத்துக்கு மதிப்பு கொடுக்காமல் அதற்கு விதண்டாவாதம் செய்யும். அடுத்தது ஏது, இணை பயன் மெய் உரு என்ற நிலையில் கோமைகளை ஏதுவை காரணம் காட்டும். இப்படி ஓது நல்வகை ஓமை பொருள் விளக்கம். ஓமை என்பது ஒரு பொருளை விளக்க வந்தது. அதுபோல ஒரு நல்வகை நிலையில் கருத்துக்களை விளக்க திகழ் தர அருள் செய்ய மாந்தர். அதனால் அருள் இப்ப அருள் கிடைச்சாச்சு. ஏன்னா வாத்தியார் சொல்றதை மாணவன் கேட்பது, அதற்கு விதண்டாவாதம் சொல்லுவது அல்லது ஓமை ஏற்றுக்கொள்வது என்பது போல ஒரு பெரியவரிடத்தில் கேட்கக்கூடிய திருவருள் கிடைக்கிறது. அந்த திரு அருள் சேர் மாந்தர் வெருள் சேராமல் அச்சம் சேராமல் சட்டம் விடயமும் கேள்வியும் விடையுமாக கற்க நற்கவி மாந்தர் நக நவித்துவனே மாந்தர்கள் ஏற்படும்படி கவிதையில் நான் சொல்வேனாக. இப்ப இது பாயிரம். பாயிரத்தில் சொல்லப்பெற்ற கருத்துக்கள் அதனுடைய மரபுப்படி அமைந்திருந்தாலும் நம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளக்கூடியது ரெண்டே ரெண்டு செய்தி. ஒன்று, வேதத்தில் இருந்து ஏன் பிற சமயங்கள் தோன்றின. இரண்டாவது, இந்த சங்கற்ப நிராகரணம் பொற்சபையில் 2035 சக ஆண்டில் ஆணித்தங்கள் 6 நாள் 8 மதவாதிகளின் கருத்து பரிமாற்றங்கள். இது வந்து நம்ம படிக்கணுங்கிறது இல்லை, சங்கற்ப நிராகரணம் சொல்ற போது, சங்கற்ப நிராகரணம் நினைக்கிற போது இது ஐயா அங்க இருக்கு அப்படின்னு. இப்ப முதல் நூலுக்குள்ள போலாமா? இப்ப ரெண்டு முடிஞ்சு, 13ல் ரெண்டு முடிஞ்சு. மாயாவாதம், மாயாவாதினா யாரு? அத மனசுல வாங்கிட்ட. மாயாவாதி என்றால் யார்? அகம் பிரம்மாஸ்மி, இதுதான் மாயாவாதி. நானே கடவுள், அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் கடவுள் என்று கொண்டு பிரம்மமே எல்லா பொருளாய் இருக்கிறது என்ற கொள்கையை உடையவர்கள். இதுதான் மனத்துல வைக்க. அதாவது ஒன்றும் நாம சாமி வேற, நம்முடைய உயிர் வேற, உயிர்ல சாமி கலந்துருக்காரு அப்படின்னு நாம சொல்லுவோம். ஏன்னா இதுவரை இந்த மண்டபத்துக்குள்ள, இந்த அறை ரூமுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி, சைவ சித்தாந்தம் திருமுறை படிக்கிறதுக்கு முன்னாடி, சாமினா கோயில இருக்கிற சாமி தான் அப்படின்னு சைவ சித்தாந்தத்தையோ அல்ல திருமுறைக்குரிய பொருளையோ தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம்னா பாடுனா இல்ல சொல்லிய பாட்டி, அதுக்கு மீனிங் மட்டும் பொருள் இல்ல. சொல்லிய பாட்டினாலே பொருள் என்றால் மெய்ப்பொருளாக இருக்கிற இறைவனை அறிந்தான். நீ பாடுற பாட்டிலிருந்து சாமிய புரிஞ்சுக்கணும். பாடுற பாட்டுக்கு பொருள் தெரிஞ்சுட்டா மட்டும் பத்தாது. வேயிருதோடி மங்கன் அப்படின்னா மூங்கிலை போன்று இருக்கிற தோழையுடையவன் என்று தெரிந்தால் மட்டும் போதாது. எப்படி மூங்கிலானது வளைந்து கொடுத்து தன்னுடைய வாழ்வை நடத்துகிறதோ அதுபோல ஆன்மாக்கள் வேண்டுகிற இடங்களெல்லாம் வளைந்து கொடுப்பவன் தான் வேயிரு தோழி மங்கன். இறைவனை நாம் எங்கெங்கு எப்படி வணங்குகிறோமோ அப்படி இறைவன் அந்த வடிவத்தில் வளைந்து தோன்றுவான். தெய்வம் என்பது எப்பாலுக்கும் அப்பாலாய் உள்ளது. எப்பாலுக்கும் அப்பாலாய் அந்த பெண் தெய்வம் என்பது அருள். நாம் அடிப்படையிலே சில செய்திகளை நடைமுறை வழக்கிலே புரிந்து கொள்ள வேண்டும். சித்தாந்தத்தில் என்ன வேணாலும் சொல்லிட்டு போறாங்க வட சொற்களை வச்சு. நாம அடிப்படையில் அருள் என்றால் பெண் தெய்வம், அவ்வளவுதான். ஏன்னா அருள் பெற்றாச்சு நால்வரும். அருள் பெற்ற பிறகு ஜீவன் முத்தராக வாழ்கிற அவர்கள் பிராணத்த வினையின் காரணத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 3 வயசுல பால் குடிச்சாலும் அப்பவே மேல போயிருக்கலாம். ஞானசந்திர பெருமான் போல ஏன் பிராணத்த வினை, நீ 16 வருஷம் இருக்கணுங்கிறது வினை, அது ஆண்டவனை படைச்சு அனுப்பிச்சது. அப்ப அவர் போக முடியாது. அப்ப 3 வயதில் பால் உண்ட பெருமான் 16 வயது வரை வாழ வேண்டும் என்பது பிராரத்த வினை. அவர்கள் ஜீவன் முத்தராக வாழ்கிறார். அப்ப கடவுள் என்ற ஒருவர் உண்டு என்று நம்புகிறார். நான் ஆன்மா என்பது வேறு என்று நம்புகிறார். ஒருத்தன் பிள்ளைகள இருக்கிறவர் அப்பா கூப்பிடும்பா. ஆமா, ஏ உங்க அப்பா கூப்பிடுறார். அப்பா உன்னை அம்மா கூப்பிடுறார். அப்ப அம்மா பிள்ளைக்கு நேரம் நம்மள அப்பாவா மதிக்கிறாங்க தெரியும். பிள்ளைகள்லாம் போனது ஏன் அங்க நின்று இது மர மாதிரி நிக்கிறீங்க, வாங்க கொஞ்சம் வந்து தண்ணி எடுத்து வைங்க. உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரிய பிடிச்சி வச்ச கல்லு மாதிரி நிக்கிற பாரு. சரி சரி, இன்னைக்குதான் நான் வாங்கி கேட்டுக்க வேண்டியது செய்யற மாதிரி. பெற்றோர்களாக இருக்கிற தந்தை கூட தனி ஒரு நிலையில் இருக்கிற பொழுது அடிமையாக மாறுகிறோம். நாம் அடிமை. இறைவனை நினைக்கின்ற பொழுது நாம் அடிமை. இறைவன் தான் தலைவன், அதுதான் ஞானம். இந்த உலகத்தில் ஒரு அதிகாரியாக இருக்கிறவன் எப்படி பல நேரங்களில் பலவித பதவிகளுக்குரியவனாக இருக்கிறானோ, தந்தை என்று, மகன் என்று, கணவன் என்று, அடுத்த வீட்டுக்காரர், எதிர் வீட்டுக்காரர் என்று மாறுகிறாரோ அது போலத்தான். ஆனால் நாம் அப்படி சொல்லுவதில்லை. இறைவன் என்பவன் தனி, இப்படிப்பட்ட ஆன்மா உடல் எல்லாம் அவனால் ஆக்கிரமிக்கப்படுகிற பொருள். அவர்கள் அப்படி இல்லை. அகம் பிரம்மாஸ்மி என்பதை கொண்டு பிரம்மமே எல்லா பொருளாயும் இருக்கிறது. எனவே இந்த உலகம் மயக்கமுடியது இருப்பது போல இல்லாமையாக இருக்கிற மயக்க முடியது இருப்பது மாதிரி இருக்கும் அழிஞ்சுதான் போகுது. இந்த மயக்கம் என்னைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு பழுதடையத்தான் செய்யும். அப்ப இருந்ததே ஏன் பழுதடைஞ்சினா, பழுதடைய போற ஒண்ணுதான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, இருக்கிற மாதிரி இருந்துச்சு அது பழுதடை. பழுதடையக்கூடியதுதான், ஆனா அவன் நினைக்கிறான் இதுதான் தாத்வீகம். அப்ப அழிவதும் கூட இருப்பது போல் தோன்றும், இதுதான் மாயை என்பது மாயாவாதி. அப்ப மாயாவாதி யாரு? இறைவன் எல்லா பொருளாகவும் காட்சி தருகிறான், தனித்தனி பொருள்கள் இல்லை, இறைவன் தான் அந்த பொருளாக காட்சி தருகிறான். அவ்வாறு காட்சி தருகிற பொருள் கூட மயக்கமாக காட்சி தருகிறதே தவிர நிலையாக இருக்கின்ற நிலையில் தரவில்லை. இதுதான் மாயாவாதிகள் சமய கொள்கை. இந்த கொள்கையை வைத்துக் கொண்டு மாயாவாதி தன்னுடைய சங்கல்பம் கொள்கைகளை வரையறுக்கப் போகிறார். அது ஏறக்குறைய ஒரு 59 வரி. இந்த 59 வரியும் படித்து நாம பொருள் கணன்னு சொன்னா அதுல இருக்க ஒரு 10 செய்தியை நம்ம எடுத்துக்கோம். அந்த 59 வரியில என்ன சொல்றாரு அதை முதல்ல நான் செய்தியா சொல்லிடுறேன், அதை நீங்க குறிச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, பேனானும் மறந்து போய் எழுதிய ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இப்ப எழுதுறதுக்கு ஒரு 10 எழுதித்தான் பார்ப்போம், கை வருதான்னு பார்த்து. நாம அந்த 10 செய்திகளை மாயாவாதி தன்னுடைய செய்தியை சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கலாம். முதல் பொருள் இறைவன் நிலைத்தவன், இறைவன் நிலைத்தவன், அவன்தான் எல்லா பொருளுமாய் விளங்குகிறான். இதான் முதல் செய்தி. இறைவன் தான் நிலைத்தவன், அவன்தான் எல்லா பொருளுமாய் விளங்குகிறான். இரண்டாவது செய்தி, கரும்பு தன் சுவையை அறியாதது போல அந்த இறைவன் தன் ஆற்றலை அறியாதவன். மூன்றாவது செய்தி, இப்ப 2 வரி எழுதிதான், இதுல ஒண்ணு புரியாதுக்கே வழியில் பாரு. அவன்தான் ஏன் நிலையானவன், அவன் தான் எல்லா பொருளாகவும் காட்சி தரான். மூன்றாவது, என்ன பொருளாய் காட்சி தரான்? ஐம்பூதங்களாய். மூன்றாவது பொருள், ஐம்பூதங்களாய், அவற்றின் சேர்க்கையாய், 6 தாதுக்களை உடைய. அதுக்கெல்லாம் விளக்கம் பிரியாது சொல்லுதான், நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது. 6 தாதுக்கள், 6 பொருள், தாதுனா பொருள், 6 தாதுக்களை உடையதாய், 5 உடம்பினை கொண்டதாய், 5 வகையான உடம்பினை கொண்டதாய் விளங்குகிறான். 4 பொருள், உயர்ந்தவனாக இருக்கிற இறைவன் இவ்வாறு உடம்பாய் காணப்படுவதற்கு காரணம், பெரிய உயர்ந்தவன் இறைவன், அவன் அழிகின்ற உடம்பாக காட்சி தரான். அழிகின்ற உடம்பாக காட்சி தருவது ஏன் என்றால், அது எவ்வாறு என்றால், உயர்ந்த இறைவன் அழிகின்ற உடம்பால் காட்சி. ஏன்னா அவன் என்ன சொல்றான், மாயாவாதி, இந்த உடம்பெல்லாம் நம்ம உடம்பு இல்லை, தனி பொருள், ஜடப்பொருள் அல்ல, இந்த உடம்பு வந்து இறைவன் தான் அப்படிங்கிறான். அப்ப உயர்ந்த இறைவன் எதா ஆயிட்டான், அழிஞ்சு போற உடம்பா இருக்கிறான். ஏன், எப்படி என்றால், சிப்பின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வெள்ளி மாதிரி காட்சி தரும். எனவே சிப்பி என்பது வெள்ளி போல் காணப்படுவது போல இறைவன் சிப்பியாக இருக்கிறவையில் வெள்ளியாக காட்சி தருவான். அப்புறம் எப்படி எழுதணும், உயர்ந்த பொருளாக இருக்கும் இறைவன் தாள் அழிகின்ற உடம்பாக தோன்றுவதற்கு காரணம், சிப்பியானது வெள்ளி போல தோன்றுவதாகும். சிப்பியானது வெள்ளி போல தோன்றுவதாகும். அர்த்தம். இப்ப முதல் செய்தி, இறைவன் உயர்ந்தவன், எல்லாம் மற்ற பொருளாய் காட்சி தருகிறான். இரண்டாவது, கரும்பானது தன்னை அறியாது போல அவன் தன்னை அறிவதில்லை. மூன்றாவது, அவன் ஐந்து பொருளாக ஐந்து பூதங்களின் சேர்க்கையாய் உடம்பாய் காட்சி தருகிறான். இவ்வாறு உடம்பாய் காட்சி தருவது எது போல என்றால், வெள்ளியும் வெள்ளியானது சிப்பி சிப்பியானது வெள்ளி போல என்று அதனோடு தொடர்ந்தே அதை நாளா கூட நீங்க பிரிச்சுக்கிட்டா கூட, ஆனா மறுப்பு ஒண்ணுதான், மூணாவதுக்கு தான் மறுப்பு. மயக்கத்தை தரக்கூடியது வேற ஒண்ணு, ஐந்து பூதங்களாக அவன் எப்படி காட்சி தருகிறான் என்றால், தெய்வம் ஐந்தாக மயங்கி காட்சி தருகிறது. எது போல என்றால், சிப்பி எப்படி மயக்கத்தில் நமக்கு வெள்ளி போல் காட்சி தருகிறதோ அது போல. புரிஞ்சுப்பா? நாலாவது, ஏயா இறைவன் உயர்ந்த பொருள், அவனுக்கு போய் சிப்பின்னு ஒரு அகரணை பொருளை உதாரணம் காட்டு, இது லாயக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். மாயாவதி சொல்றான் அப்படின்னு நீங்க கேட்கலாம். புரியுதா? புரியலையா? மறுபடியும் சொல்றேன், புஷ்டத்துக்குள்ள போகக்கூடாது, போனா சத்தியத்துக்கு முடியாது. நான் சொல்றது முதல்ல கேட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பொருள் புரியும். இப்ப இறைவன் மிகச்சிறந்தவன், அவன் எல்லா பொருளாக காட்சி தருகிறான். ஏயா எல்லா பொருளாக காட்சி இருந்தா அவனுக்கு தன்னை பத்தி தெரியாது, அதனால எல்லா பொருளுமா இருக்கிறான். இல்ல தன்னை பத்தி மட்டும் தெரிஞ்சிருந்தா எப்படி இருப்பான்? தான் மட்டும் சேர்ந்த அரியணையில் உட்கார்ந்து இருந்திருப்பான். அவன் தன்னை பத்தி தெரியாதனால நீ உங்களால காட்சி தரான் தெரியவன. எப்படி பதில் பத்தீங்களா? எப்படி கொண்டு வர கருத்து? இந்த ரெண்டு செய்தியும் இப்ப நான் உடன்பாடாக்கிறேன். இறைவன் உயர்ந்தவன், அவன் எல்லா பொருளுமாக காட்சி தருகிறான். புரிஞ்சுது? புரிச்சு. ஏன் அவன் காட்சி தரானா? தன் ஆற்றலை தான் தெரியாதவன். இப்ப ஒரு பெரிய வங்கியில அல்லது ஒரு இப்ப நெய்வேலியில நான் பாக்குறேன், நெய்வேலியில மிகப்பெரிய இன்ஜினியரா இருக்கிறாங்க. அவங்க வந்து சித்தாந்த பயிற்சியிலே அமைப்பாளராக இருக்காங்க. அமைப்பாளராக இருக்கிற இன்ஜினியர் அவர் சொன்னா பத்து பேர் வேலை பார்க்க ரெடியா இருக்கிறான். அவரே வந்து நான் போன உடனே என்னுடைய பைய தூக்கிட்டு வர்றாரு. அப்ப நான் தன்னை பத்தி தான் அறியாம எவ்வளவு வெளியவரா இருக்கார் சொல்றதா இல்லையா? அப்ப உயர்ந்தவனாக இருக்கிறவன் வெறும் ஜடப்பொருளாக இருக்கிற இந்த உடம்பாக தெரிகிறானே என்று சொன்னால், அவன் தன்னுடைய ஆற்றலை தான் அறியாதவன். எது போல என்றால், கரும்பு தன் சுவையை தான் அறியாதது போல. மாயாவாதி சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா சத்தியமா அவன் மதத்துல நம்ம சேர்ந்துருவோம். அவ்வளவு அழகா வைக்கிறான் அது மன மயக்கம். இப்ப இது யாரும் மறுப்பு சொல்ல முடியல பாருங்க. அவன் தான் எளிமையா இருக்கான். சரி, அவன் என்ன பொருளாக இருக்கிறான் என்றால், இந்த உலகத்திலே இருக்கின்ற உடம்பாக இருக்கிறான் என்று சொல்றான். அதான் முக்கியம். உடம்பாக வந்திருக்கிறான்னா எப்படின்னா, ஐ பூதங்கள் சேர்ந்ததான் உடம்பு, ஆறு தாதுக்கள் சேர்ந்ததான் உடம்பு, ஐவகை உடம்பு, ஐவகை அன்ன கோசமயம் அந்த கோசமயம் ஆகுங்கிறோம் இல்லையா, அதெல்லாம் சேர்ந்துதானே உடம்பு. இப்படிப்பட்ட உடம்பாக இருக்கிறான். ஏய்யா உயர்ந்தவன் இந்த உடம்பாக எப்படி தோன்றுகிறானா? அதாவது நாம வந்து கடற்கரையில் இருக்கிற சிப்பிய கொண்டு தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து எடுத்துக்கிட்டு வந்து அதை தண்ணியில அரைச்சி பார்ப்போம் நினைக்கலையா? அது மாதிரி மயக்கமாக இருக்கிறார். இப்ப மூணு செய்தி முடிஞ்சுதா? இப்ப நாலாவது செய்தி, உயர்ந்தவனாக இருக்கிற கடவுள் இந்த ஜடப்பொருளாக ஏன் தோன்ற வேண்டும்? உடம்பு ஜடப்பொருள் தானே, ஏன்னா உயிர் கிடையாது. ஏன்னா அவன் எதை ஒத்துக்கிறேன், கடவுள் மட்டும்தான் ஒத்துக்குவேன். அதனால உயிரெல்லாம் ஒத்துக்கிறது இல்ல. உயிரே இறைவன் தான். இறைவன் தான் உயிராக காட்சி தரான், இறைவன் தான் உடம்பாக காட்சி தரான், இறைவன் தான் நான் சாப்பிட்ற பொருளாக காட்சி தரான், இறைவன் தான் மூணு பத்துக்கு சாப்பிட டீயா தரப்படுறேன். அப்ப டீ சாப்பிடுவோம், இறைவன் சாப்பிடுவோம் எடுத்துக்கிறோம். மாயாவாதத்துல இருந்தா புரியுதுங்களா? நீங்க இப்ப டீ சாப்பிடுற போது திட்டக்கூடாது. என்னாடி கண்ணி தண்ணி மாதிரி காப்பி போட்டுக்கான, நாளைக்கு அதுவும் கிடைக்காது. ஏன் திட்டப்படாதுனா, கடவுளை வச்சுங்க மாயாவாதத்துல, கடவுளை அவங்க பாராட்டுவோமா இல்லையா? அதான் மாயாவாதம். ரைட். ஏயா ஜடப்பொருளை போய் சொல்றது நீ காட்டுறிய, சிப்பிய காட்டுறிய, ஜடப்பொருள் ஆச்சு. இறைவனுக்கு ஜடப்பொருளை காட்டு, அது அது ஒண்ணும் இல்ல, அது அப்படி காட்டுற நினைக்காத. சிலந்தி என்ன பொருள், உயிர் பொருளா இல்லையா சிலந்தி? அது வந்து நூல், எங்க போனாலும் போனா சிலந்தி நூல் அது வருது. அப்ப சிலந்தி வாயிலிருந்து வருகிற அந்த நூல் உயிர் பொருள் அல்ல, அது ஜடப்பொருள். அப்ப உயிர் பொருள் இருந்து ஜடப்பொருள் வருதா இல்லையா? அது போல தாக்கிது. இப்ப அஞ்சு செய்தியும் மறுபடியும் வச்சு பாருங்க, ஒன்றோட ஒன்று சேர்ந்தீங்கன்னா மாயா வரக்கூடிய. கடவுள் உயர்ந்தவன், அவன் உடம்பு போன்ற எல்லாமாக இருக்கிறான். அவன் ஏன் இப்படி எழிவந்த நிலையில் இருக்கிறான் என்றால், கரும்பு தன் சுவையை அறியாது போன தன் ஆற்றலை தெரியாது. அவன் அந்த எழிவந்த நிலையில் எவ்வளவு யார் உடம்பாக இருக்கிறான் என்றால், ஐவகை உடம்பு, ஆறு தாதுக்கள், இவையெல்லாம் சேர்ந்து உடம்பாக ஆகிறான். சரி, இப்படி உடம்பாக இருக்கிறவன் தாழ்ந்த நிலைக்கு வருவதற்கு என்ன காரணம் என்றால், நாம் அது ஒரு மாயை, வெள்ளியை சிப்பியை வெள்ளியை நினைப்பது போல. அப்ப வெள்ளியும் சிப்பியும் இறைவனுக்கு ஓவையாகிற பொருளா, அகிரணை பொருளாயிட்டே என்றால், அகிரணை பொருளாக இருக்கிற உடம்பு உயர்நிலை பொருளாக இருக்கிற கடவுளால் உற்பத்தி ஆக முடியுமா என்றால் இல்லை. சிலந்தி என்ற உயிர் பொருளில் இருந்து சிலந்தி நூல் வருவது போல, சிலந்தி நூலுக்கு மட்டும் இறைவன் போல அறிவு இருந்துச்சுன்னு வச்சுங்க, அறிவு இருந்துச்சுன்னு வச்சுங்க, பாதி வீட்டுக்கு ஒட்டடியே ஒட்டடியே அறிக்க வேண்டாம். ஏன்னா அறிவுள்ள அந்த சிலந்தியும் சிலந்தி நூலும் இவன் வீட்டுல போய் எல்லாம் நாம குடியேறப்படாது, இந்த பாதி வீட்டுக்கு போகப்படாதுன்னு பாதி வீட்டுக்கு வராது. அதுக்கு அறிவு இல்லாததுனாலதான் நம்ம வீட்டுக்கு வந்து ஒட்டடையா மாறி நாமள ஒட்டடை அடிக்க வச்சு. அதுக்கு மட்டும் அறிவு இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஒரு வீட்டுக்கும் வராது. கவலைப்படாம வெள்ளையே அடிக்க வேண்டாம், அது வேற உயிரற்ற பொருளா இருக்கு. சரி, போயிட்டு போகுது. சிலந்தி போல இது நாலாவது கருத்து. அகிரை உயர்நிலை பொருள் இன்று அகிரணை பொருளாக இறைவன் மாறுகிறான், மயங்குகிறான் என்றால், அது சிலந்தியிலிருந்து வருகிற சிலந்தின்னு உள் போன. இப்ப இதெல்லாம் நம்ம மறுக்கணும். நாலாவது எளியாச்சா எப்படி எழுதணும்? உயர்ந்த உயர்ந்த அறிவுடை பொருளான இறைவன் அகிரணை பொருளாக இருக்கிற உடம்பாக காட்சி தருவதற்கு காரணம் சிலந்தியின் உயிருடைய சிலந்தியில் இருந்து ஜடப்பொருளாகிய நூல் தோன்றுவது போன.